الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم آت نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم نري أرهلي قنية الكرية سهود الأرهلي سهود الأرهلي اللهم نري أرهلال رمضان ماذا معربي بذلك منب رمضان نري إند قلبي وغبيل ونغلي ورابيتر உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் இம்மை மறுமையின் நன்மையை வேண்டியவனாக. இவ்வுலகத்தின் சிறிய பெரிய வெளிப்படையான மறைவான தூரமான நெருக்கமான எல்லா சோதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் கொடிய நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடியவனாக நான் இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல துஆக்களை ஏற்று அருள் புரிவானாக. இந்த வகுப்பிலே நமக்கு பரக்கச் செய்வானாக. சகோதரர்களே, ரமதான் மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கான இந்த கல்வி வகுப்பிலே இப்போது நாம் எடுத்துக்கொண்டது சஹீஹுல் புகாரியிலிருந்து 30வது அத்தியாயம் கிதாபு ஸௌம். இன்ஷா அல்லாஹ் மிக மிக பல முக்கியமான செய்திகளை ஹதீஸுகளின் வாயிலாக குர்ஆனின் வாயிலாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களது இந்த கிதாபு ஸௌம் அத்தியாயத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வகுப்போடு நீங்கள் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் பல ஹதீஸுகள் படிக்கப்பட்டு அதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பு கூறப்பட்டு பிறகு முடிந்த அளவு விளக்கங்கள் உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை மிக மிக ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய அதன் மீது பற்றோடும் அந்த ஹதீஸுகளின்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த தேடரோடு கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபு ஸௌமுடைய முதலாவது பாடம் பாபு வுஜூபி ஸௌமி ரமதான், ரமதான் மாதத்தின் நோன்பு கட்டாயம் என்று முதல் பாடத்தை அமைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, வுஜூப் என்ற இந்த பதம் இருக்கிறது மார்க்கத்தில் இரண்டு அர்த்தங்களுக்காக பயன்படுத்தப்படும். ஒன்று ஃபர்து என்ற அர்த்தத்திலே, இரண்டாவது ஃபர்துக்கு அடுத்த அர்த்தத்திலே. ஃபர்து என்று சொல்லப்பட்டால் கட்டாய கடமை, ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். உதாரணமாக ஐந்து நேர தொழுகையைப் போல. ஸோ அந்த அர்த்தத்திலும் உஜூப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் மொழி அடிப்படையிலே. மார்க்கத்தினுடைய இஸ்திலாஹ் அடிப்படையிலே உஜூப் என்று சொல்லப்படும் போது ஃபர்லுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான அமலை குறிக்கும். இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மொழி அர்த்தத்தின் அடிப்படையிலே பாடத்தின் தலைப்பை அமைத்திருக்கிறார்கள். அதாவது ரமதான் மாதத்தினுடைய நோன்பு ஃபர்லாக இருக்கிறது பாடத்தினுடைய தலைப்பு. இதற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹுடைய குர்ஆன் வசனமாகிய சூரா அல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் 183வது வசனத்தை பதிவு செய்கிறார்கள். يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. الله تعالى நம்மை அழைக்கின்றான். மூமின்களே, அல்லாஹுவை மறுமை நாளை சொர்க்கத்தை நரகத்தை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுடைய தூதரை மலக்குகளை வேதங்களை நம்பிக்கை கொண்ட அந்த முஸ்லிம்களை மூமின்களை ரப்பு அழைத்து உங்கள் மீது நோன்பு இப்போது கடமையாக்கப்பட்டு விட்டது. அதற்கு முன்பு ஆஷுரா தினத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ரமதான் மாதத்தினுடைய நோன்பு இப்போது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது. இந்த நோன்பு என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டதை போன்றுதான் உங்களுக்கும் இப்போது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? உங்களை பசி பட்டினியிலே போட வேண்டும் என்பதல்ல, அல்லக்கும் தத்தகுன், உங்களிடத்திலே தக்குவா வர வேண்டும், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும். தக்குவா இரையச்சம், அதாவது பாவத்தை விட்டு விலகுவதற்கும் நல்ல அமல்களை செய்வதற்கும் உள்ள சக்திக்கு பெயர் தக்குவா என்று சொல்லப்படும். இது இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டிங், ஒரு எக்ஸ்ட்ரா பவர். இது இது எந்த அளவுக்கு அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு ஈமான் அதிகரிக்கும், எந்த அளவுக்கு ஈமான் அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு தக்குவா அதிகரிக்கும். இரண்டும் ஒன்றுக்கொன்று, ஒன்று ஒன்றை பலப்படுத்தக்கூடிய இரண்டு சக்திகள், ஈமானும் தக்குவாவும் ஒன்று மற்றொன்றை உறுதிப்படுத்தக்கூடிய, வலுப்படுத்தக்கூடிய, அதிகப்படுத்தக்கூடிய சக்திகள். ஈமான் கூடும்போது தக்குவா கூட வேண்டும், தக்குவா கூடும்போது ஈமான் கூடும். அல்லாஹு தஆலா இந்த நோன்பனுடைய நோக்கம் தக்குவா வர வேண்டும், அதாவது நன்மைகளை செய்வதற்கு ஆர்வம், மன உறுதி, பாவத்தை விடுவதற்கு தேவையான பயம், அந்த மன உறுதி, அது நோன்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே நீங்கள் நோன்பு வையுங்கள். அடுத்ததாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்திலே தல்ஹா இப்னு உபைதில்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸிலே ரமதானுடைய நோன்பு ஃபர்ல் என்பதற்குரிய அந்த அடிப்படையை இமாம் அவர்கள் இங்கே உறுதி செய்கிறார்கள். أن أعرابيا جاء إلى رسول الله صلى الله عليه وسلم سائر الرأس فقال يا رسول الله أخبرني ماذا فرض الله علي من الصلاة قال الصلوات الخمس إلا أن تطوع شيئا الله تعالى உங்கள் மீது ஐந்து நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அந்த அராபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் என் மீது எதை ஃபர்லாக்கி இருக்கிறான் தொழுகையிலே எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று. அந்த அராபியுடைய ஒரு ஆர்வத்தை, ஒரு பயத்தை பாருங்கள். தலைமுடி பரட்டையாக வருகிறார், தூரத்திலிருந்து பயணத்திலிருந்து வந்திருப்பார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அல்லாஹ் என் மீது ஃபர்லாக்கிய தொழுகைகள் எத்தனை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐந்து நேர தொழுகை. அதற்கு பிறகு நீ உபரியாக தொழுது கொண்டால் அது உன்னுடைய விருப்பம். பிறகு அவர் கேட்கிறார், அக்பிர்னி மாதா ஃபரத் அல்லாஹு அலைய மின் அஸ்ஸியாம், நோன்பில் அல்லாஹ் என் மீது ஃபர்தாக ஆக்கி இருப்பது என்ன? இந்த இடத்துல நீங்கள் ஹதீஸிலே வார்த்தையை கவனியுங்கள், ஃபரத என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இமாம் புகாரி அவர்கள் தலைப்பு உஜூப் என்று வைத்திருந்தார்கள், ஹதீஸினுடைய அந்த வாக்கியத்தினுடைய வார்த்தை ஃபரத என்று வந்திருக்கிறது. அதாவது மொழி அடிப்படையில் வஜப என்பதும் ஃபரத என்பதும் ஒரே பொருளில் வரக்கூடிய அந்த இரண்டு வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மீது அல்லாஹு தஆலா நோன்பிலே ஷஹ்ர ரமதான் இல்ல அன் தத்வா ஷைஆ, ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். உபரியாக நீங்கள் அதற்கு பிறகு, ரமதானுக்கு பிறகு நீங்கள் உபரியாக நஃபில் நோன்புகள் எதுவும் வைத்தாலே தவிர அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில். பிறகு கேட்கிறார்கள், அஃபிர்னி பிமா ஃபரத் அல்லாஹு அலைய மின ஸகா, ஜகாத்திலே அல்லாஹு தஆலா என் மீது எதை கடமையாக்கி இருக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமுடைய கடமைகள், ஃபரதுகளை பற்றி, மற்ற மார்க்க அமல்களை பற்றி அவருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக போதித்து தருகிறார்கள். அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார், வல்லதி அக்ரமக், உங்களை கண்ணியப்படுத்திய அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லா தத்வாஉ ஷைஆ, என்னால் உபரியாக எதையும் செய்ய முடியாது, அதற்கு சக்தி உள்ளவன் அல்ல. நான் உபரியாக செய்ய மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? முடிந்து வாய்ப்பிருந்து சக்தி இருந்து நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை என்ற அடிப்படையில் அந்த சஹாபி அவர்கள் சொல்லவில்லை. மாறாக, என்னால் முடிந்தது இதுதான், நான் நஃபில்களை செய்ய முடியாது, ஆனால் வலான் குசுமிம்மா ஃபரத் அல்லாஹு அலைஹி ஷைஆ, அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருப்பதில் நான் எதையும் அறவே குறைக்க மாட்டேன். சகோதரர்களே, ஃபர்லை மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை சரியான நேரத்தில் அந்த ஒழுக்கங்களை பேணி அந்த அதனுடைய அஹ்காம்களை பேணி நிறைவேற்றுவது. நஃபில் எந்த அளவுக்கு உள்ள உற்சாகப்படுமோ, உடலிலே உற்சாகம் இருக்குமோ, அதற்கு ஏற்ப நேரங்கள் இருக்குமோ செய்து கொண்டே இருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதே புகாரியுடைய அறிவிப்பு, அல்லாஹுவை நெருங்குவதற்கு முதலாவதாக அடியான் ஃபர்ளை சரியாக செய்ய வேண்டும், ஃபர்ளை முதலில் சரியாக செய்ய வேண்டும், அதற்கு பிறகு எந்த அளவு நஃபில்களை செய்வாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் நெருங்கிக் கொண்டே இருப்பார். இது அல்லாஹ் கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்று பலர் நஃபில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஃபர்துகளை அலட்சியம் செய்வார்கள். ஃபர்துகளிலே அவர்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும், நஃபிலிலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுபோன்றுதான் சுன்னத்திலே ஆர்வம் குறைவாக இருக்கும், பிதத்துகளிலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். குர்ஆன் ஓதுவதிலே எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்று பல பொதுமக்களுக்கு, அதே நேரத்திலே மௌலூத் ஓதுவதிலே பாருங்கள், இன்னும் பிதத்து செய்வதிலே பாருங்கள், அவ்வளவு பிடிப்பாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நல்லவர்கள் ஃபருதுகளில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள், சுன்னத்துகளில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள், பிதத்துகளை விட்டும் பாவங்களை விட்டும் விலகியவர்களாக, அவற்றை விருத்தவர்களாக, அவற்றை விட்டு ஒதுங்கியவர்களாக தூரமாக இருப்பார்கள். சரி, ஹதீஸிலே செல்வோம். அப்ப அந்த சஹாபி ஆராபி வந்து கேட்கிறாரு, என்னென்ன ஃபரதுன் என்று ரசூல் சுல்லா ஒவ்வொரு ஃபரதா சொல்லி தர்றாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியமா, உங்களை கண்ணியப்படுத்தின ரப்பு மேல சத்தியமா நபியே, என்னால நஃபில் செய்ய முடியாது, ஆனா அல்லாஹ் கடமையாக்கிய ஃபரதுல நான் எந்த குறையுமே வைக்க மாட்டேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லா சகோதரர்களே, அந்த சஹாபிக்கு சொர்க்கத்தினுடைய நன்மாராயத்தை சொன்னார்கள். அஃப்லஹையும் சதக அவ் கால தஹல ஜன்னத்தையும் சதக, இவர் உண்மையானவராக இருந்தால் கண்டிப்பாக இவர் வெற்றியடைந்து விட்டார், அல்லது இன்னொரு அறிவிப்புல இவர் சொர்க்கம் செல்வார். அப்ப அந்த சஹாபி உள்ளத்திலிருந்து சொல்றார். நபி சுல்லா அலிஸ்லம் இந்த இடத்துல சொன்னது சந்தேகத்தின் அடிப்படையில சொல்லல, நபி சுல்லா அலிஸ்லம் அவர் கேட்டு வரக்கூடியவர், உண்மை சொல்கிறார் என்ற அடிப்படையில தான் இவர் சொல்வது உண்மையாக இருக்கும், ஏனால் இவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். இது நமக்கு சொல்லப்பட்டது. அதாவது நீங்களும் இது போன்று அந்த உண்மையான ஒரு எண்ணத்தோடு ஃபரதுகளை பேணுவீர்கள், ஏனால் உங்களுக்கும் சொர்க்கம் நிச்சயம் என்று. ஆகவே இந்த ஹதீஸிலிருந்தும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலானுடைய நோன்பு ஃபர்து என்பதற்குரிய ஆதாரத்தை எடுக்கின்றார்கள். அடுத்ததாக 1892 ஹதீஸாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். கால சாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஆஷூரா وامر بصيامه فلما فرض رمضان ترك وكان عبد الله لا يصومه الا يوافق صومه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதம் நோன்பு வருவதற்கு முன்பாக, அதாவது ரமதான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்பாக, ஆஷூராவுடைய நோன்பு அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு எப்போது ரமதான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாகிவிட்டதோ, ஆஷுராவுடைய நோன்பு கட்டாயமாக இருந்தது, விடப்பட்டு விட்டது. அப்ப ரமதான் மாதம் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக ஆஷுராவுடைய நோன்பு மட்டும் ஃபரது, கட்டாயமான ஒரு அமலாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆஷுரா நோன்பு வைக்க வேண்டும் என்ற அந்த சட்டம் தெரிந்திருந்தது, ஆனால் ஆஷுரா எதற்காக வைக்கப்படுகிறது என்று தெரியாமல் இருந்தார்கள். அய்யாமுல் ஜாஹிலியாவில் முஷ்ரிக்குகளும் அதை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மதீனா வந்தபோது யூதர்கள் ஆஷுரா நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் இவர்கள் வைக்கிறார்கள் என்று. அப்போது சொல்லப்பட்டது, இந்த நாளில் தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரஅவுனிடமிருந்து காப்பாற்றினான். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு இவர்களை விட, அதாவது இந்த யூதர்களை விட நாம் தகுதி உள்ளவர்கள், உரிமை உள்ளவர்கள், நெருக்கமானவர்கள். எனவே மூசா அலைஹிஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் நோன்பு வைப்போம். அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நான் இதற்கு முந்தி ஒரு நாளும் சேர்த்து வைப்பேன், யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக. ஆகவே எந்த ஒரு நல்லமனாக இருந்தாலும் கூட அதை முந்தைய உம்மத்துகள் செய்திருந்தால் அதிலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளிலே ஒன்று யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், முஷ்ரிக்குகள், சிலை வணங்கிகளுக்கு மாற்றமாக நாம் நடக்க வேண்டும். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை போன்று நாம் செய்துவிடக்கூடாது. அடுத்ததாக 1893 ஹதீஸ். அந்த ஹதீஸிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். இப்போது நாம் முந்தி 1892 ஹதீஸிலே கூறிய அந்த செய்தியின் பகுதி தான் இது. என்ன ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அன்ன குரைஷன் கானத் தஸூமு யௌம ஆஷுரா ஃபில் ஜாஹிலியா. அறியாமை காலத்தில் குரைஷிகள் ஆஷுரா முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே நோன்பு வைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாம் நோக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். ஆனால் ஹத்தஃபிரு ரமதான், ரமதான் மாதம் கடமையாக்கப்பட்டு விட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், மன் ஷா ஃபல்யஸும்ஹு வமன் ஷா அஃப்தர, விரும்பியவர் ஆஷுராவில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும், விரும்பியவர் நோன்பை ஆஷுராவில் விட்டுவிடட்டும், கட்டாயம் அல்ல, ஒரு முஸ்தஹப்பான சுன்னத்தான ஒரு அமலாக அது இருக்கின்றது. இந்த ஹதீஸிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஹதீஸிலிருந்தும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ரமலானுடைய நோன்பு ஃபர்து, கட்டாயம், அதாவது இஸ்லாமிய ருக்குணுகளிலே ஒன்று என்பதை அவர்கள் எடுக்கின்றார்கள். இதையும் ஒரு ஆதாரமாக அவர்கள் சமர்ப்பிக்கின்றார்கள். வார்த்தை எப்படி வருகிறது? ஹத்தா ஃபுரித ரமலான், ரமலான் மாதம் ஃபர்தாக்கப்பட்ட போது. ரமலான் மாதம் ஃபர்தாக்கப்பட்டதென்றால் அதாவது ரமலானிலே நோன்பு வைப்பது. ஆகவே இந்த ஹதீஸும் ரமலானுடைய நோன்பு ஃபர்த் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பாடம் அமைக்கிறார்கள், பாபு ஃபத்லி ஸௌம், நோன்புனுடைய சிறப்பு. இப்ப நோன்புனுடைய சிறப்பு என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பொதுவாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். முதலாவதாக ரமலானுடைய நோன்பு இங்கே எடுத்துக்கொள்ளப்படும், அதற்கு பிறகு சுன்னத்தான நபிலான நோன்புகள் அடங்கும். ஆகவே நோன்பு என்பது, அதிலும் குறிப்பாக ரமலானுடைய நோன்பு என்பது அதற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. பிறகு அந்த சிறப்பை ஒட்டி ரமலான் அல்லாத காலங்களில் அடியான் சுன்னத்தாகவோ புஸ்தகமாகவோ வைக்கக்கூடிய எல்லா நோன்புகளுக்கும், அந்த ஃபர்தான நோன்புக்கு, ரமலானுடைய ஃபர்தான நோன்புக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் பொருந்தி வரும். இதுதான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ். 1894 ஹதீஸிலே பார்க்கிறோம், قال رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة فلا يرفث ولا يجهل وإن امرؤ قاتله أو شاتمه فليقل إني صائم مرتين. நோன்பு ஜுன்னத்துன், கேடயமாகும். சுப்ஹானல்லாஹ், போருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் கேடயம் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்று. கத்தி சண்டை செய்பவர்கள், ஈட்டியால் சண்டை செய்பவர்கள், வில்லால் அம்பிரிந்து சண்டை செய்யக்கூடியவர்கள், வாளால் கத்தி சண்டை செய்பவர்கள், இப்படி எல்லா வீரர்களுக்கும் கேடயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. வாழ்வீச்சிலிருந்து, ஈட்டியின் தாக்குதலிலிருந்து, அம்பின் அம்பு அம்பால் எரியப்படுவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பொருள்தான் இந்த கேடயம் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நோன்பை நமக்கு கேடயம் என்று கூறுகிறார்கள். அதாவது எப்படி உலகத்திலே கண்கூடாக பார்க்கக்கூடிய எதிரியிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சண்டையிலே நமக்கு கேடயம் முக்கியமோ, அது போன்றுதான் நாம் கண்ணால் பார்க்காத, கண்ணால் நம்மால் பார்க்க முடியாத எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான், அவன் எப்படி மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ், உள்ளங்களிலே ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவான், கெட்ட எண்ணங்களை போடுவான், தீய சிந்தனைகளை கொண்டு வருவான், அசுத்தமான குழப்பங்களை உள்ளத்திலே கொண்டு வருவான். எப்போது அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவோமோ அவன் சிறுமைப்பட்டு அந்த இடத்திலிருந்து ஓடி விடுவான். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ், சுருங்கி விடுவான், கேவலப்பட்டு விடுவான். ஆக இந்த நோன்பு என்பது ஷைத்தானிடமிருந்து, நாம் பார்க்காத நமக்கு மறைவான, அதே நேரத்திலே வெளிப்படையான எதிரி. அவன் மறைந்தவன், ஆனால் அவனுடைய குழப்பங்கள் வெளிப்படையானது. அவன் வழிகெடுப்பதற்கு, அவன் நம்மை வழிகெடுப்பதற்காக விரித்து வைக்கக்கூடிய வலைகள் எத்தனை, நமக்காக போடக்கூடிய ரூட்டுகள் எத்தனை, நம்முடைய உள்ளங்களில் எத்தனை லட்சக்கணக்கான கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆசைகள், இப்படியாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தாலே தவிர யாரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அந்த ஷைத்தானிடமிருந்து நம்முடைய மன இச்சையை, சரீர இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே தக்குவாவிலே நினைத்திருப்பதற்கு நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கும். அஸ்யாமு ஜுன்னத்துன், யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அப்ப இது ஃபர்தான நோன்பும், அதற்கடுத்து மற்ற சுன்னத்தான நபிலான நோன்புகளும். நோன்பு நமக்கு கேடயம், தக்குவாவை கொடுக்கிறது. தக்குவா பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு கேடயம். ஆகவே ஃபலா யர்ஃப், யார் நோன்பு வைத்து விட்டாரோ அவர் ஆபாசமாக பேச வேண்டாம். ஆபாசமாக பேச வேண்டாம் என்றால் என்ன? நோன்பு வைக்கும் போது மட்டும் ஆபாசமாக பேசாமல் இருந்து, அசிங்கமாக பேசாமல் இருந்து மற்ற நேரங்களிலே பேசலாமா என்றால் அப்படி அல்ல. அதாவது எப்போதுமே ஒரு முஸ்லீம் ஆபாசமாக அசிங்கமாக அருவறுப்பாக பேசக்கூடாது. தன்னுடைய மனைவியிடத்திலே அவர் ஹலாலான முறையிலே இச்சையை தூண்டும் விதமாக, இச்சை வரும் விதமாக அவர் வார்த்தைகளை பேசுவதற்கு, உடலுறவு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபலா யர்ஃபுத், உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச வேண்டாம். அதாவது மனைவியிடத்தில் மற்றவர்களிடத்திலே எப்போதுமே ஆபாசமான அருவறுப்பான பேச்சுகளை பேசக்கூடாது. ஒழுக்கமுள்ளவர்கள், வெட்கமுள்ளவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். மனைவி இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு பல விஷயங்களை ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே இப்படி உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது, அதை நோன்பு வைத்திருக்கும் போது அவர் பேசக்கூடாது. நோன்பில் எப்படி நேரடியாக அந்த உடலுறவின் காரியங்களிலே ஈடுபடக்கூடாதோ அது போன்றுதான் ஃபலாயிரு, அதை பேசுவது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் செய்யக்கூடாது. காரணம், அது அந்த பெரிய தவறு வரை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதால். அது கொண்டு வலா ஏஜ்கள், மூடத்தனமாக முட்டாள்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். வலா எஜுகள் என்றால் ஜஹல், அதாவது கிறுக்குத்தனமா பேசுற, கிறுக்குத்தனமா நடந்துக்கிற, லூசுத்தனமா பேசுற, லூசுத்தனமா செய்றிய, ஏண்டா முட்டாள் மாதிரி பேசுற, ஏண்டா முட்டாள்தனமா நடந்துக்கிற, இந்த மாதிரியான சொல் செயல்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த செயலை பார்த்து மக்கள் அதை ஒரு முட்டாள்தனம், புத்தி பலவீனமாக இருக்கிறது, அல்லது கிறுக்குத்தனம், அல்லது பைத்தியமா இப்படியெல்லாம் கேட்பார்களோ, அத்தகைய மூடத்தனமான பழக்க வழக்கங்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அஸ்யாமு ஜுன்னத்துன் ஃபலா யர்ஃபுத் வலா யஜ்ஹல், நோன்பு என்பது கேடையும். ஆகவே யாரும் ஆபாசமாக உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிவிட வேண்டாம். அது கொண்டு ஜாகிலாக நடந்து கொள்ள வேண்டாம். மூடத்தனமான அறியாமைத்தனமாக அவர் பேச வேண்டாம். நோன்பு வைத்தவரிடத்திலே ஒரு மனிதர் சண்டைக்கு வந்தால் அவுஷாத்தமாக அல்லது திட்டினால் கூட இவர் பதிலுக்கு திட்டிவிடக்கூடாது. சாய்மன் வராது. இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு அனுமதி, நம்முடைய நோன்பை நாம் வெளிப்படுத்துதல். மற்ற நேரத்தில் சும்மா சும்மா நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி யாராவது திட்ட வந்தால், அதாவது ஏச வந்தாலும் சண்டை செய்ய வந்தாலும் அப்போ சொல்லுங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த நேரத்தில் வெளிப்படுத்து. இப்போ வெளிப்படுத்துறதுக்கு காரணம் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி பெருமைப்படுறதுக்காக வேண்டி அல்ல, மாறாக நான் உனக்கு உன்னை போன்று கீழே இறங்கி வந்து இவ்வளவு மடத்தனமாக நான் நடந்து கொள்ள முடியாது, அல்லாஹ் என்னை தடுத்திருக்கிறான், நோன்பு என்னை தடுத்திருக்கிறது, ஃபல் யக்குல் இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியா இருக்கிறேன்னு சொல்லி அவர் ரெண்டு முறை சொல்லட்டும். காரணம் என்ன? ஒன்று, தான் வரம்பு மீறுவதை விட்டு இந்த வார்த்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிரிலே உள்ளவர் வரம்பு மீறும் பொழுது நாம் ஒரு நோன்பு வைத்து ஒரு வணக்கசாலியை காயப்படுத்துகிறோமே, திட்டுகிறோமே என்று அவரும் கூச்சப்படுவார். ஆகவே இருவரையும் அதை தடுப்பதற்கு அந்த வார்த்தை ஒரு ஆழமான கருத்துடையதாக இருக்கிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அமலை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் கூட இது ஒரு பரந்தான காரியமாக இருப்பதால் இங்கே முகஸ்துதி வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. பரந்தான காரியமாக இருப்பதால் முகஸ்துதி வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. எனவே நீங்கள் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சரி, நபில் நோன்பு வைத்திருக்கும் போது என்ன செய்வது? எவ்வளவு முடியுமோ விலகி போக வேண்டும். அப்போதும் வேறு வழி இல்லை என்றால் அவர் தொடர்ந்து சண்டைக்கு வருவாரேனால் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று கூறுவதிலே தப்பு கிடையாது. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இங்கே சொல்லும் பொழுது நோன்பாளியிடத்தில் யார் சண்டை செய்தாலும் சரி, எப்போது சண்டை செய்தாலும் சரி, அந்த அர்த்தம் தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்படும். இன்னி சாயின் மரத்தை ரெண்டு தடவை நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதர் நஃபிலான நோன்பு நோற்றிருக்கும் பொழுது யாராவது சண்டைக்கு பிரச்சனைக்கு வந்தாலும் நான் நோன்பாளி என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள். அதாவது இது 1894 ஹதீஸினுடைய தொடரிலே, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, ரசூலுல்லாஹி சத்தியம் செஞ்சு சொல்றாங்க சகோதரர்களே, நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாக சொன்னாலே அதில் எந்த சந்தேகமும் இருக்காது, இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, நோன்புடைய சிறப்பை வலியுறுத்துவதற்காக என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நோன்பாளியின் வாயினுடைய வாடை, ல ஹலூஃபு அல்லது ல ஹுலூஃபு, அப்போ பசியாக இருக்கும் பொழுது அடிவயிலிருந்து ஒரு விதமான காற்று வெளிப்பட்டு வாயில் ஒரு வாசம் எடுக்கும். என்ன அது? கொஞ்சம் கஷ்டமான வாசனையாக தான் இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் வாடையை விட நறுமணமானது. முன்பாளியினுடைய வாயிலிருந்து அவர் நீண்ட நேரம் பசித்திருப்பதால் வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியின் வாடையை விட நறுமணம் மிக்கது. சகோதரர்கள், இந்த ஹதீஸிலே பல பாடங்களை படிப்பினர்களை நாம் புரிய வேண்டியது இருக்கிறது. ஒன்று என்ன? மக்களிடத்திலே ஒரு அளவுகோல் இருக்கும், அல்லாஹ்விடத்திலே ஒரு அளவுகோல் இருக்கும். இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹு தாலாவுடைய அளவுகோல் உண்மையாக, நேர்மையாக, நீதமாக, சத்தியமாக, யதார்த்தமாக இருக்கும். மக்களுடைய அளவுகோல் பயத்தின் அடிப்படையில், ஆசையின் அடிப்படையில், அதுபோன்று இன்ன பிற சூழ்நிலைகளுடைய அடிப்படையிலே அவர்களுடைய ஆசைகள் அமைந்திருக்கும். இங்கே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஒரு எந்த ஒரு வாயின் வாடையை நாம் கஷ்டமாக உணர்கிறோமோ, நமக்கு சங்கடமாக உணர்கிறோமோ, அதே அந்த வாயினுடைய வாடை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விற்கு கஸ்தூரியை விட நெருக்கமானது. ஆக விளக்கம் என்ன? மனிதர்களுடைய அளவுகோல்களை போன்றுதான் அல்லாஹ்வுடைய அளவுகோலும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனிதர்கள் ஒன்றை அருவறுப்பாக கருதுவார்கள், அது அல்லாஹ்விடத்திலே அழகானதாக இருக்கும். உதாரணத்திற்கு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையைப் போல மக்களுக்கு அது கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்விற்கு அது மிக விருப்பம். எந்த அளவுக்கு விருப்பம்? உங்களுக்கு கஸ்தூரியினுடைய வாடை விருப்பமாக இருப்பது போன்று அல்லாஹ்விற்கு அது விருப்பமாக இருக்கிறது. சகோதரர்கள், இந்த ஹதீஸிலிருந்து நோன்பாளிக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு, அந்த மரியாதையை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பை, அந்த பிரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்? ஒருவர் மீது நமக்கு பிரியம் வந்துவிட்டால் அவரும் அவருடைய பொருட்களும் அவருடைய செயல்களும் நமக்கு அழகாக இருக்கும். இதை அன்பை உணர்ந்தவர்கள் உணர்வார்கள். இங்கே அல்லாஹ்விற்கு தனக்காக நோன்பு வைத்த அந்த அடியான், அதிலும் குறிப்பாக ரமதான் மாதத்திலே தொடர்ந்து 30 நாட்கள் அந்த அடியாளின் மீது அல்லாஹ்வுடைய பிரியம், கருணை, பாசம் எந்தளவு இறங்கி விடுகிறது என்றால், ரப்புல் ஆலமீனுக்கு அவனுடைய வாயினுடைய துருவாடை கூட கஸ்தூரியுடைய வாடையை விட எனக்கு விருப்பமானது என்று தன்னிடத்தில் அந்த வாடையை அப்படியே மாற்றி விடுகிறான். ஆகவே அளவுகோல் மனிதர்களிடத்தில் வேறையாக இருக்கும், அல்லாஹ்விடத்தில் வேறையாக இருக்கும். நாம் அல்லாஹ்வுடைய அளவுகோலை நம்முடைய அளவுகோலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நாம் விரும்புகிறோம், அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை நாம் வெறுக்கிறோம். அடுத்ததாக அந்த வாயினுடைய வாடை என்று சொல்லும் பொழுது அது பசித்திருக்கும் போது ஏற்படக்கூடிய வாடை. ஆகவேதான் நோன்பு வைத்திருக்கும் பொழுது நோன்புடைய அந்த மொத்த நேரங்களிலும் காலையிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் அவர் மிஸ்வாக்கு செய்யலாம், செய்ய வேண்டும். உழவு செய்யும் பொழுது மிஸ்வாக் செய்ய வேண்டும். ஆனால் வாய்க்கு புளிக்கும் போதும் மூக்குக்கு தண்ணீர் செலுத்தும் போது மட்டும் அன்னார்ந்து ஆழமாக இழுத்து விடாமல் வாயினுடைய முன்பகுதியிலிருந்து கொப்பளித்து நாம் துப்ப வேண்டும். காரணம், அன்னாந்து மதுமதா அன்னாந்து கொப்பளிக்கும் போது, அன்னாந்து மூக்கிலே நாம் அந்த தண்ணீரை இழுக்கும் போது உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் மதுமதா வாய்க்கு புளிக்கும் போதும் மூக்குக்கு தண்ணீர் செலுத்தும் போதும் நன்கு ஆழமாக செய்யுங்கள், ஆனால் நோன்பாளியாக இருந்தாலே. ஆகவே இந்த இடத்துல பசி என்பது வயிற்றிலிருந்து ஏற்படக்கூடிய ஒன்று, அது வாயின் வழியாக வெளிப்படக்கூடிய ஒன்று. இரண்டாவது என்ன? இன்றைய காலத்தில் நமக்கு இந்த நறுமணம் வாயிலே ஏற்படுமா என்றால், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சாதாரணமான நோன்பாளி தான். கஷ்டம். ஏன் கஷ்டம் கேட்கிறீங்களா? நமக்கு நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில பசியவே உணர முடியறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. எப்படி சகது எப்படி சாப்பிட்றோம்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பல வகையான உணவை சகரில் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துடும். பசியே வராதே, பசி வந்தாதானே இந்த வாய் வாடையே வரும். வயிறு ஃபுல்ல, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகி அடுத்த சில மணி நேரங்களில் நமக்கு இஃப்தார் வந்தது. அந்த இஃப்தார் இருக்கே மாஷா அல்லாஹ், ஆரம்பிச்சா மகரிப் தொழுகைக்கு முன்பு ஒரு இஃப்தார், மகரிப்புக்கு பின்பு ஒரு இஃப்தார், பிறகு தராவீஹிற்கு முன்பு ஒரு இஃப்தார், பிறகு தராவீஹிற்கு பின்பு ஒரு இஃப்தார் என்று ரமதான் மாதத்திலே வெறும் இஃப்தார் நோன்பு திறப்பது சிற்றுண்டி மட்டுமே நான்கு முறை. அது சிற்றுண்டி சிற்றுண்டியாக இருப்பதென்ன, அதுவே ஒரு பெரிய விருந்தாக அமைந்து விடுகிறது. இப்படி இருக்கும்போது ஆக ரமதான் மாதத்திலே ஐந்து முறை நாம் சாப்பிடுகிறோம். நாம் என்று சொன்னால் என்ன மாதிரி சாதாரண பலவீனமானவர்கள், உங்களை மாதிரி பயன் கேட்குறவங்க மாதிரி அவுளியாக்கள் பெரியவங்களை நான் சொல்லலை. எப்படி அஞ்சு முறை சாப்பிட்றோம், சஹர் ஒன்று சாப்பிட்டோமா, அப்புறமா வாங்க சொன்னதுக்கு பிறகு மகரிபில் இஃப்தார்னு சொல்லி ஒன்று சாப்பிட்றோமா, அதுக்கு பிறகு மிஞ்சினதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஐடியா பண்ணி அதுக்கப்புறமா மகரிப் தொழுகம் முடிச்ச ஒன்று சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் தராவிகி தொழுகணுமே தெம்பா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் தராவிகி முடிச்சுட்டு வந்த உடனே தராவிகி தொழுதுட்டோம் களைச்சி போயிட்டோம் பசிக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் பயான் வேற கேட்டுட்டு வந்திருந்தா, பயான் செய்கிறவருக்கு தண்ணி கிடைக்குதோ அவருக்கு சாப்பாடு கிடைக்குதோ இல்லையா, ஆனால் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தனித்தாக எடுக்கும் பசிக்கவும் செய்யும். ஸோ இப்படி சாப்பிட்டுட்டா எப்படி வயிறு எம்டியாக இருந்து வயிறிலிருந்து அந்த வாடி வரும், அப்படி வாடை வந்தாதானே அது கஸ்தூரியினுடைய வாடையை விட நறுமணமாக எனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் கூறி பெருமைப்படுவதற்கு. ஆகவே சகோதரர்களே, நம்முடைய நோன்பை நம்ம எப்படி ஆக்கணுங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. வயிறு புடைக்க சாப்பிடக்கூடிய மாதம் அல்ல ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதம் என்பது நாம் பசியை உணர்வதற்கு, நம்முடைய நஃப்ஸை அடக்குவதற்காக, அந்த நாம் அந்த பசியோடு இருப்பதற்குரிய காலம். ஆகவே தேவையான அளவு கவலை உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது, மற்றபடி அந்த பசியோடு இருந்து தக்குவாய் உணர்ந்து அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலே ஈடுபடுவது. ஆகிய இத்தகைய படிப்பினைகளை நாம் இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலே இந்த நோன்புக்குரிய கண்ணியம் எந்த அளவுக்கு, அந்த நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கஷ்டமான ஒரு வாசனை கூட அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மிக விருப்பமான ஒரு வாசனையாக இருக்கிறது. ஹதீஸிலே மேலும் என்ன வருகிறது, அல்லாஹு தஆலா கூறுகிறான், இத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவத்தஹு மின் அஜ்லி, இந்த அடியான் நோன்பு இந்த அடியான் சாப்பிடுவது எனக்காக விட்டுட்டான், அதே போல குடிக்கிறது எனக்காக விட்டுட்டான், அதே போல அவனுடைய உடல் ஆசையை கூட எனக்காக விட்டுட்டான். அசியாமொழி, இந்த நோன்பு முழுமையாக எனக்காக வைக்கப்படுகிறது. இந்த நோன்புக்கு நான் கூலி தருவேன், நோன்புக்கு கூலி அது ஒவ்வொரு நன்மைக்கும் கூலி, அது போன்ற பத்து நன்மைகளாக கிடைக்கும். இதுவும் அதாவது ஹதீஸ் குதுசி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்திலிருந்து அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அதையும் பாடத்தினுடைய தலைப்பில் கொண்டு வருகிறார்கள். அது போன்று தாலீக்காக, அதாவது அறிவிப்பாளருடைய பேர் இல்லாமல் இங்கே ஹதீஸை கொண்டு வராங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸுகளில் 1895வது ஹதீஸு, இந்த ஹதீஸுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடம் வச்சிருக்கிறது. பாப் அஸ்ஸௌமு கஃபாரத்துன், நோன்பு என்பது கஃபாரா, அதாவது பாவங்களை போக்கக்கூடியது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். அவங்க ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் இருக்கும்போது கேட்குறாங்க, மை யஹ்ஃபது ஹதீஸன் அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஃபித்ரா, குழப்பத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் யாருக்காவது மரணப்பாடம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு, நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு அப்போ சொல்கிறாங்க ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு, ஃபித்னத்துர் ரஜுலி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ தாரிஹி துகஃபிருஹு ஸ்ஸலாத்து வஸ்ஸியாமு வஸ்ஸதகத்து. பாருங்க, ஃபித்னா குழப்பம், அது என்ன குழப்பம், இந்த ஃபித்னாங்கிற வார்த்தை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பல அர்த்தங்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய விசாலமான ஒரு வார்த்தை, இடத்துக்கு தகுந்த மாதிரி இதனுடைய அர்த்தம் வந்து மாறிக்கொண்டே போகும். இப்ப இங்க ஃபித்னா என்ற வார்த்தை இருக்கிறது, பாவம் தவறுகள் அது போன்ற குற்றங்கள் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆமா ஒரு மனிதன் பாவத்திற்கு ஆளாகுவது அவனுடைய குடும்பத்தால ஆகலாம், அவனுடைய காசுனால ஆகலாம், பணத்தினால ஆகலாம், அவனுடைய அண்டை வீட்டுக்காரனால ஆகலாம். அப்ப தன்னுடைய குடும்பத்துல பாவத்தாலியாக ஆகி விடுவது என்றால் என்ன அர்த்தம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறை செஞ்சிருப்பது, அல்லது வணக்க வழிபாடுகளை மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஒழுக்கமுள்ளவர்களாக நாம் ஆக்க தவறி இருப்பது, இதெல்லாம் அதில் குடும்பத்தில் வரக்கூடிய பாவங்கள் பிரச்சனைகள். அதே போல செல்வத்தில் ஹலாலான முறையில் சம்பாதிக்கல, ஹராமில் சம்பாதிச்சிருந்தாரு, அப்போ அதுவும் பாவம். அதே போல அண்டை வீட்டார் விஷயத்தில் அவர் வந்து முரட்டுத்தனமாகவோ சண்டை சச்சரவு கூட நடந்து இருந்தாருன்னு சொன்னால் அது பெரிய பாவம். அப்போ இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் தொழுகையும் நோன்பும் சதக்காவும் போக்கி விடுகிறது, நீக்கி விடுகின்றன. கஃபாரா என்றால் போக்கி விடுதல், நீக்கி விடுதல். அப்ப இந்த மாதிரியான ஏற்படக்கூடிய இந்த பாவங்கள் அடியானுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுது பாருங்க, சிறிய பெரிய பாவங்கள். இந்த பாவங்களை எல்லாம் தொழுகையும் நோன்பும் சதக்காவும் போக்கி விடுகின்றன. இந்த விஷயங்கள் அவற்றுக்கு கஃபாராவாக அமைந்து விடுகின்றன. சரிங்களா? அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அவங்க தான் இந்த ஹதீஸை சொல்றாங்க. அதாவது குழப்பத்தை பற்றி உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை பற்றி எந்தெந்த பாவத்தில் செஞ்சு அவங்க குழப்பத்துக்கு சோதனைக்கு ஆளாகிறான் அந்த அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த குழப்பங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும், அல்லது நம்ம காசு பணத்தில், அல்லது நம்ம அண்டை வீட்டார்களுக்கு, இந்த மாதிரியான நம்முடைய சிறிய பெரிய தவறுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தொழுகையின் மூலமாக போக்கி விடுகின்றான், நோன்பின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக. ஆகவே இந்த ஹதீஸும் நமக்கு ரமதானுடைய நோன்பினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பை கற்றுக் கொடுக்கின்றது. அதாவது நோன்பின் காரணமாக நம்முடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, போக்கப்பட்டு விடுகின்றன. ஹதீஸினுடைய தொடரில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபாவிடம் சொல்றாங்க, ஹுதைஃபா இது எனக்கு தெரியும், இது எனக்கு புரியுது, ஆனால் நான் கேட்டது இந்த குழப்பத்தை பற்றி அல்ல, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட குழப்பத்தை பற்றி அல்ல, அலை போன்று அடிக்கக்கூடிய கடல் அலையை போன்று அலையடிக்கக்கூடிய குழப்பத்தை பற்றி, அதாவது மக்கள் எதிரெல்லாம் சிக்கிடுறாங்களோ அந்த மாதிரியான குழப்பத்தை பற்றி நான் உங்களிடத்துல கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இன்னமா அஸ்அலு அனில்லதி தமூஜுக்கமா யமூஜுல் பஹர் காலவ இன்னதா தூனதாளிக்கு பாபர் தூகலப்பா. அப்போ ஹுதைஃபா சொல்றாங்க, அந்த மாதிரி குழப்பம் வர்றதுக்கு முன்னாடி அந்த குழப்பம் வரவிடாம தடுப்பதற்கு பூட்டப்பட்ட ஒரு கதவு இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ உமர் ரழியல்லாஹு கேட்டாங்க, அந்த பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படுமா அல்லது பூட்டு உடைக்கப்படுமான்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை உடைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்படி உடைக்கப்பட்டுச்சுன்னா அடுத்து கியாமத்து வரைக்கும் அது பூட்டப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க அதாவது மஸ்ரூக் தாபிஈ அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஹுதைஃபா அவர்கள் கதவுன்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னு அவங்க தெரிஞ்சிருந்தாங்களா, அது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா என்று கேட்டா, அப்போது மஸ்ரூக் ரஹிமஹுல்லா தாபிஈ சொல்றாங்க, கண்டிப்பா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும் அந்த அவங்க யாருன்னு சொல்லி. அதாவது அந்த பூட்டப்பட்ட கதவாக, ஃபித்னா வருவதற்கு முன்பாக பூட்டப்பட்ட கதவாக இருக்கக்கூடிய அவர் யாரு என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப அந்த கதவு வந்து பூட்டப்படுமா உடைக்கப்படுமா என்று கேட்கும் பொழுது, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை அது உடைக்கப்படும், சரிங்களா, அதுக்கு பிறகு அது பூட்டப்படாது. அதே போல அவங்க அதாவது மசூரு படத்துல கேட்கப்படுது, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த கதவு யாருன்னு தெரியுமா, அப்புறம் அந்த கதவை பத்தி என்ன விஷயம்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா தெரியும், அதாவது அந்த கதவு யார் என்பது, அதாவது அந்த கதவு யார் என்பதும் தெரியும், அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா என்பதும் தெரியும். அது இந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்துல உறுதினு சொன்னா, இன்றைய பொழுது போய் நாளைய பொழுது வந்து அது நாளைய தினமா இல்லையா, அதை தெரிவது போன்று இந்த ஹதீஸை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள், விளங்கி வைத்திருந்தார்கள். இன்னொரு சிறிய ஹதீஸை சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்வோம். இந்த ஹதீஸை ஸஹல் இப்னு ஸாயித் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, இன்ன ஃபில் ஜன்னத்தி பாபன் யுக்காலு லஹு ரய்யான், சொர்க்கத்துல ரய்யான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது, நோன்பாளிகள் வறுமை நாளில் அந்த வாசல் வழியாகத்தான் வருவாங்க போவாங்க. அவங்க உள்ளார போகும்போதும் சரி, அல்லது அந்த தோட்டத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேறி வேற நண்பர்களுடைய தோட்டத்துக்கு பார்க்க போறதா இருந்தாலும் சரி, அப்ப அந்த கதவுக்கு பேர் தான் ரய்யான். அந்த கதவுல நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்கப்படும், வேற யாருக்கும் அந்த கதவுல அந்த சொர்க்கத்துல அனுமதி கொடுக்கப்படாது. அல்லாஹுத்தால அந்த சொர்க்கத்துக்கு போனோன்னு கேட்பான், ஐனசாயிமூன் நோன்பாளிகள் எங்கே என்று. அப்ப இதுல குறிப்பா யார் வருவா? ரமதானுடைய நோன்பு பெரியவர்கள் மக்கள் எல்லாம் எந்திரிப்பாங்க. லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அந்த ரையான்கிற அந்த வாசல் மூலமாக நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் உள்ளே செல்ல முடியாது. ஃபைதா தஹலு ஹுகுலு அலைஹும், நோன்பாளிகள் உள்ளே சென்ற உடனே கதவு பூட்டப்பட்டுவிடும். ஃபலம் யதுகுல் மின்ஹு அஹதுன், அந்த கதவு பூட்டப்பட்டும் அப்புறம் அது வழியே வேற யாரும் உள்ளார போக முடியாது. சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸு ரமதானுடைய மாதத்தின் நோன்பை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சட்ட ஒழுங்குகளை பேணி நோற்பவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய நற்செய்தியை சொல்லி இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சொர்க்கத்துல இவர்கள் என்ட்ரி ஆவதற்காகவே விசேஷமா பர்மனண்டா ஒரு வாசல் அல்லாஹ் வச்சிருப்பான், அதுதான் ரையான் என்ற அந்த வாசல். நோன்பாளிகள் மட்டும்தான் உள்ளார போவாங்க, நோன்பாளிகள் மட்டும்தான் அதிலிருந்து வெளியே வர முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வரக்கூடிய ரமதானை லேசாக்கி கொடுத்து நோன்பிருந்து அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பை தந்தல்வாராக. இன்ஷா அல்லாஹ் இரவு சரியாக 9:30 மணிக்கு, இன்று இரவு சரியாக 9:30 மணிக்கு இன்னும் சில பாடங்கள் சஹீஹ் புகாரியிலிருந்து நடத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பினுடைய பாடங்கள் முழுமையாக இன்னும் சில தினங்களிலே முழுமைப்படுத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் குறிப்பாக இரவு அமர்விலே இந்த ரமதானுடைய மாதத்தை எப்படி நாம் ஆரம்பிப்பது, பிறையை பார்ப்பது, பிறையை பார்ப்பதுடைய அவசியம், அதுபோன்று இன்று சொல்லப்படக்கூடிய கணிதம் இது சரியா தவறா, இதற்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதற்கு பிறகு இன்னும் ரமதானுடைய சிறப்புகள் மற்றும் மற்ற சட்டங்கள் சம்பந்தமான அந்த பாடங்கள் இன்ஷாலா இரவில் நாம் பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவாராக. சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.